உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே, இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 12.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி வணங்குகின்றேன். நம்முடைய சைவ சித்தாந்த தத்துவ ஞானத்தினுடைய மூல குருவாகிய மெய்கண்ட தேவருடைய திருவடிகளை உச்சியிலும் உள்ளத்திலும் சூட்டி மகிழ்கின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற தன்னுடைய எளிமையான நூலினூடாக நமக்கெல்லாம் சைவ சித்தாந்த அறிமுகம் செய்து வைத்த மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளுக்கு நாம் எல்லோரும் நன்றியும் வணக்கமும் செலுத்தி மகிழ்கின்றோம். இந்த தற்போது நாம் படிக்க தொடங்கி இருக்கக்கூடிய திருவருட்பயன் என்கின்ற நூலினை ஆக்கி தந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர்களுடைய திருவடிகளை நெஞ்சிரத்தி பணிகின்றேன். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்து நமக்கு வழிகாட்டிய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளுக்கும் சைவ பெரியாருடைய திருவடிகளுக்கும் எங்கள் எல்லோருடைய நன்றியறிதலையும் சமர்ப்பித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கின்றேன். திருவருட்பயன் என்கின்ற நூலினை இரண்டாவது சைவ சித்தாந்த நூலாக கற்க தொடங்கி இருக்கிறோம். உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற தில்லைவாழ் அந்தணர்களில் ஒருவராகிய பெருமகனால் ஆக்கப்பட்ட நூல் இந்த நூல். சைவ சித்தாந்த நூல்கள் 14 8 நூல்களை செய்து பெருமை கொண்டவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று பெயர் பெறுகின்றன. தான் செய்த சிவப்பிரகாசம் என்கின்ற நூலினுடைய விளக்க நூலாக திருவருட்பயன் என்கின்ற இந்த நூலை உமாபதி சிவாச்சாரியார் ஆக்குகிறார். கிரிய நிலையிலே வழிபட்டு வந்து யோக ஞான நிலையை அடைந்தவர் அவர். அவருடைய வரலாற்று சிறப்புகள் பல உங்களுக்கு நான் ஏற்கனவே 2-3 தரம் சொல்லிவிட்டேன். அவருடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர் தில்லை கோயிலுக்கு பல்லக்கிலே பந்தங்களோடு சென்ற அவரை பட்டகட்டையில் பகல் குருடுது போகுதுகான் என்று ஒரு வார்த்தையினாலே ஞான மார்க்கத்துக்கு மறைஞான சம்பந்தர் திசை திருப்புகிறார். இவரே தனது குரு என்று முடிவு செய்து அவரை பின்பற்றுகிறார் உமாபதி சிவாச்சாரியார். ஒரு நெசவு நெய்கின்ற இடத்திலே போய் பசிக்கு உணவு கேட்கிறார் மறைஞான சம்பந்தர். அவர்கள் அந்த நூலுக்கு போட வைத்த மாக்கூலை அவருக்கு உணவாக கொடுக்கிறார்கள். அதை கையேந்தி குடிக்கிறார். அந்த கைவழியாக அந்த மாக்கூல் வழிகிறது. அந்த மாக்கூலை குரு குடித்து எஞ்சி வழிகிறதாகிய அந்த மாக்கூலை கையேந்தி உமாபதி சிவாச்சாரியார் குடித்து தன்னுடைய குரு பக்தியை காட்டுகிறார். அதனாலே குருவினுடைய மனதிலே இடமும் தில்லையம்பதியிலே இடமின்மையும் ஒருங்கே நிகழ்கிறது. அவரை கொடியேற்ற அனுமதிக்கிறார்கள் இல்லை. அதனால் கொடி ஏற மறுக்கிறது. பின்னாலே அவர்களே வந்து அழைத்து கொடிக்கவி என்ற கவிதையை பாடி கொடியை ஏற்ற வைத்ததாக வரலாறு. அதுபோல பெற்றான் சாம்பான் என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனுக்கு முத்தி கொடுக்கிறார். சிவபெருமான் ஓலை கொடுத்து அனுப்பிய அந்த உத்தரவின்படி முத்தி கொடுக்கிறார். அவனுடைய மனைவி போன்றவர்கள் அவரை இவர் கொன்றுவிட்டார் என்பது போல முறையிட அரசனுக்கு விளக்கம் செய்வதற்காக முள்ளிச்செடிக்கு முத்தி கொடுத்து தன்னுடைய உண்மை நிலையை எடுத்துரைத்த ஒரு பெருமகனார் செய்த நூல் இந்த நூல். காப்பு செய்யலோடு 101 குரல் வடிவ பாக்களை கொண்டிருக்கிறது. 10 அதிகாரங்கள் வள்ளுவரை போலவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குரல் அமைத்து இந்த நூலை இயற்றியிருக்கிறார். நல்ல விநாயக பெருமானை நாம் நன்னினாலோ அவர் நம்மை நன்னினாலோ கலையும் ஞானமும் கற்க வேண்டிய பாடங்களாக மாட்டாது, அது தானாகவே கைவரப்பெறும் என்று சொல்கின்ற நட்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று கான் என்கின்ற அந்த காப்புச்செயலோடு நூல் தொடங்குகிறது. முதல் அதிகாரமாக பதிமுதுநிலை கடவுளினுடைய இயல்பு என்று அதிகாரத்தை தொடங்குகிறார். அந்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்போது நிலைத்து நிற்கிறோம். அதிலே முதல் குரலிலே இறைவனுடைய இயல்பு பற்றி சொல்லுகிறார். அதற்கு ஒரு உவமை தேடி அந்த உவமையாக நம் தமிழெழுத்துக்களின் தலையெழுத்தாகிய அகரத்தை ஏற்றுக்கொண்டு, எப்படி அகரம் என்கின்ற அச்சரம் தமிழெழுத்து மற்ற எல்லா தமிழெழுத்துக்களுக்கும் மூல ஒளியாக திகழ்கிறதோ அப்படி இறைவனும் மூலமாக திகழ்கிறான் என்கின்ற ஒன்றையும், தமிழச்சரமாகிய அகரம் எப்படி மற்றைய அச்சரங்களோடு கலந்து நிற்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு இறைவன் உயிர்களோடு கலந்த நிலையையும், எப்படி தமிழச்சரமாகிய அகரம் தனித்தும் நிற்கிறதோ அப்படி வேறாக நிற்கின்ற இறைவனுடைய நிலையையும், அகரம் என்ற ஓசைதான் மற்றைய தமிழெழுத்துக்களினுடைய ஓசையை நகர்த்துகிறது செயல்பட வைக்கிறது என்கின்றதை வைத்துக் கொண்டு இறைவன் உடனாக நிற்கிற தன்மையையும் நமக்கு முதல் குரலிலே விளக்கம் செய்கிறார். ஒன்றாகி வேறாகி உடனாக நிற்கின்ற இறைவனுடைய தன்மை, அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகர் இல் நிறை நிற்கு நிறைந்து என்ற குரலினாலே நிறைவுற்றுகிறார். அதைத் தொடர்ந்து சிவசக்தியினுடைய இயல்பு பற்றி சொல்ல தொடங்குகிறார். இறைவனுடைய நிலைமையை இறைவனுடைய தன்மையை உயிர்கள் அடையும்படியாக செய்பவள் சக்தி. அந்த சக்தியோடு இரண்டரக் கலந்து நிற்கிறான் இறைவன் என்கின்ற செய்தியை இரண்டாவது குரல் சொல்லுகிறது. தன்னிலைமை, தன்னிலைமை என்று இங்கே சொல்வது இறைவன் தன்னிலைமை. மண்ணுயிர்கள் நிலைத்த உயிர்கள் சார அடையும்படியாக செய்கின்ற சக்தியோடு பின்னமின்றி இருக்கின்றான் இறைவன் என்கின்ற அந்த இரண்டாவது குரலையும் நாம் படித்து நிறைவேற்றியிருக்கிறோம். அதற்கு பிறகு சிவத்தினுடைய பெருமை சொல்கிறார். பெரியவற்றுக்கு பெரியவற்றையெல்லாம் தாண்டிய பெருமையுடையவனாகவும், நுண்மையுடையவற்றின் உள் ஆக குறைந்த நுண்மைக்கும் உட்பட்ட நுண்மையுடையவனாகவும், பேரருளுடையவனாகவும், பெறுதற்கு அருமையுடையவனாகவும் இறைவன் இருக்கிறான் என்கின்ற அந்த நாலு விடயத்தையும் அடுத்த குரலிலே வகுக்கிறார். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் என்கின்ற அந்த குரல் விவரத்தையும் நாங்கள் படித்து முடித்தோம். அடுத்தது ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். இறைவனுடைய பஞ்சகிருத்திய விவரங்களை இந்த குரல் சொல்லுகிறது. ஆக்கி அழித்து ஆசுடன் நடங்க போக்கும் என்பதிலே எல்லா பஞ்சகிருத்தியங்களையும் கொண்டு வந்து பொருத்தி காட்டுகிறார்கள். இந்த குரலுக்கு விளக்கம் செய்கிற பொழுது நம்முடைய சைவ பெரியார் பஞ்சகிருத்தியம் பற்றிய பல புதிய செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார். பஞ்சகிருத்தியம் தூள பஞ்சகிருத்தியம் சூக்கும பஞ்சகிருத்தியம் என்று இரண்டு வகையாக பிரிக்கப்படும் என்றும், அதிலே தூள பஞ்சகிருத்தியம் மகா பஞ்சகிருத்தியம் நித்திய பஞ்சகிருத்தியம் என்று அது இரண்டாக பிரிக்கப்படும் என்றும், தூளம் சூக்குமம் அந்த தூளம் இரண்டாக பிரிக்கப்படும் என்றும், அந்த மகா பஞ்சகிருத்தியத்தையும் நித்திய பஞ்சகிருத்தியத்தையும் நம்முடைய கோயில் உற்சவத்திலேயும் சாதாரண பூஜையிலேயும் காணலாம் என்றும் எடுத்து சொல்லி, அதற்கு பிறகு இயல்பாக இருக்கக்கூடிய உலகியல் அமைப்பிலே மகா பஞ்சகிருத்தியம் என்பது என்ன, நித்திய பஞ்சகிருத்தியம் என்பது என்ன, எதை எதை இறைவன் எங்கெங்கு செய்கிறான் என்பதை எல்லாம் விளக்கம் செய்தார். அதற்கு பிறகு சூக்கும பஞ்சகிருத்தியம் பற்றி பொதுவான சில செய்திகளை எடுத்து சொல்லுகிறார். அது அந்த அந்த குரலினுடைய விளக்கங்களை நாம் படித்து முடித்துவிட்டு இப்பொழுது இறைவனுடைய அருட்செயல்கள் நடத்தும் திருமேனிகள் பற்றிய விவரங்களை படித்து கொண்டிருக்கிறோம். பஞ்சகிருத்தியம் செய்கிறார் என்று சொன்ன பிறகு அந்த பஞ்சகிருத்தியத்தையும் அவன் எந்த திருமேனிகள் கொண்டு செய்கிறான் என்ற விவரத்தை சொல்லுகிற குரலிலே நாங்கள் நிற்கிறோம். அருவும் உருவும் அறிஞர்க்கு அறியா அறிவாம் உருவும் உடையான் உளன் என்பது அந்த குரல். அருவும் உருவும் என்பதை தனித்தனியாகவும் சேர்த்தும் மூன்றாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அருவும் அருவுருவும் உருவும் என்று பிரித்து கொள்ள வேண்டும். அதை தவிர அறிஞர்களுக்கு அறிவே வழியாக நின்று காட்டுவதாகிய அந்த அறிஞர்க்கு அறிவாம் உருவு என்று சொல்லப்படாது, உருவல்ல, உண்மையிலே அது உருவல்ல, தன்மை, அவன் அறிவிலே பொருந்தி நின்று காட்டுகிற தன்மையுமாக இறைவன் இந்த வடிவங்களை கொள்கிறான் என்ற குறளிலே நேற்று படித்த இடத்திலே இருந்து இன்றைக்கு தொடர்வோம்.
காப்பு செய்யுள் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். குறள் திருவருட்பயன் குறள் 5 சிவபாத சுந்தரனார் ஐயாவின் உரை தொடர்ச்சி. பரமசிவன் இருவகை பிரபஞ்சங்களும் ஒடுங்கிய பின்னர் யாவற்றையும் பொதுமையில் நோக்கி நிற்பவர்.
சிவம் குறித்த நோக்கில்லாமல் பொதுமை நோக்கு கொண்டு தத்துவங்கள் கடந்து நிற்கின்றவனுக்கு பரமசிவன் என்று பெயர். அதைத்தான் பரமசிவன் பற்றி விவரத்திலே பதிவு செய்கிறார்.
சிவம் சர்வசங்காரத்தின் பின் இருவகை பிரபஞ்சங்களும் மீளத் தோன்றுமாறு குறித்து ஞான சக்தி மாத்திரையால் நோக்கி நிற்பவர். இவருக்கு பரநாதம் என்று பெயரும் உண்டு.
நான் நேற்றே சொன்னேன், நாங்கள் நாதம் பிந்து ஈஸ்வரம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற ஐந்தையும் தான் சிவதத்துவங்களாக படித்திருக்கிறோம். இங்கே நவவேதங்கள் சொல்லுகிற இடங்களிலே இவர் என்ன செய்கிறார்கள் என்றால், சிவம் சக்தி என்ற ரெண்டையும் கொண்டு பிறகு நாதம் பிந்து என்ற ரெண்டையும் சேர்த்துக் கொள்கிறார்கள். சிவமும் சக்தியும் நாதபிந்துக்களினுடைய மூல நிலையாக நிற்பவர்கள். அதனாலே அதை பரநாதம் பரவிந்து என்று சிவத்தையும் சக்தியையும் சொல்கிற அமைப்பு இருக்கிறது. அந்த நான்கையும் கூட சிவத்தினுடைய வேதங்களிலே வேத வடிவங்களிலே ஒன்றாக எடுத்துக்கொண்டு பொருள் சொல்கிறார்கள். அதிலே இப்பொழுது நாங்கள் படிப்பது சிவம் என்று, அதாவது நாங்கள் படிக்கிற நாத தத்துவத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய சிவம் பற்றி தான் இப்பொழுது நாங்கள் வாசித்தோம். அதை திருப்பி எழுத ரொம்ப செய்யுங்க.
சிவம் சர்வசங்காரத்தின் பின் இருவகை பிரபஞ்சங்களும் மீளத் தோன்றுமாறு குறித்து ஞான சக்தி மாத்திரையால் நோக்கி நிற்பவர். இவருக்கு பரநாதம் என்று பெயரும் உண்டு.
இறைவன் அதிலே சிவம் என்கின்ற அந்த நிலையிலே, அவனுடைய அந்த வேத நிலையிலே பிரபஞ்சங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விடுகிறது, ஊழிக் காலத்திலே ஒடுக்கப்பட்டு விடுகிறது. அதை மீளத் தோற்றுவிக்கிற காலம் வந்தவுடனே அதை மீளத் தோற்றுவிப்பதற்காக தன்னுடைய ஞான சக்தி மட்டும் நிற்கும்படியாக இவற்றை எல்லாம் நோக்குகிறவனுக்கு சிவம் என்று பெயர் என்று அதை விளக்கம் செய்கிறார்.
சக்தி மேலே சொல்லிய சிவத்தின் சக்தி பரவிந்து பரவிந்து என்றும் பெயர்.
சிவம் சக்தியை பிரித்து பெயர்களாலே சொல்லலாமே தவிர பிரித்து காட்ட முடியாது, இரண்டும் ஒன்றேதான். ஆகவே சிவம் என்றதனுடைய வேலையை சிவம் என்ன செய்யும் என்று சொல்லி அதற்கு ஆற்றலாக இருக்கிறவளுக்கு சக்தி என்று பெயர். சிவத்தினுடைய ஆற்றல் சக்தி.
நாதம் சூக்குமமான இச்சா ஞான கிரியைகளோடு நின்று சூக்கும ஐந்தொழில் செய்பவர் அபரநாதம் என்றும் பெயர்.
நாதம் என்று நாங்கள் படிக்கிற சிவதத்துவத்தின் முதல் தத்துவத்துக்கு வந்துவிட்டோம். அதை அபரநாதம் என்கிறார்கள். சிவத்தை பரநாதம் என்றபடியால் இது அபரநாதம் என்று பெயர் பெறுகிறது. சூக்கும ரூபத்திலே இச்சை ஞானா கிரியா சக்திகள் அதிலே செயல்படத் தொடங்கும். அவர் செய்கிற தொழிலுக்கு சூக்கும ஐந்தொழில் என்று பெயரிடுகிறார்கள். இவ்வளவத்தையும் நாம் பதிவு செய்து கொண்டு மேலே மேலே நகர்கிறோம்.
விந்து நாதத்தின் சக்தி அபர விந்து என்றும் பெயர்.
இப்படி சிவத்தின் சக்தி என்று சொன்னார்களோ இங்கே நாதத்தினுடைய ஆற்றலாக இருக்கிற பகுதியை விந்து என்று பெயரிட்டு சொல்கிறார்கள்.
சதாசிவம் தூல இச்சா ஞான கிரியைகளோடு நின்று இருவகை பிரபஞ்சங்களும் தோற்றுதற்கு மூல காரணராய் உள்ளவர்.
அதாவது நாதத்திலே சூக்கும ரூபமாக இச்சா கிரியா ஞான சக்திகள் நின்றன. இப்போ தூள ரூபமாக சதாசிவ ரூபத்திலே அந்த இச்சா கிரியா ஞான சக்திகள் நின்று உலகத் தோற்றத்துக்கு காரணமாக இருக்கின்றன என்கிறார். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தால் தெரியும், உண்மை விளக்கத்திலே அடிப்படை தத்துவம் படித்தோம். இப்பொழுது தத்துவத்துக்கு மேலதிகமான வியாக்கியானங்கள் பண்ணிக்கொண்டே போகிறார்கள். இப்படித்தான் இந்த நூல் வரிசைகள் தொடரும், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்ப நான் ஒரு பகுதிக்கு மேலே அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். நாதம் பிந்து என்று தொடங்கினதுக்குத்தான் சிவம் சக்தி என்று நாங்கள் ஆரம்பத்திலே பெயரிட்டு வைத்திருந்தோம். இப்பொழுது சிவம் சக்தி என்பதை பரமிந்து பரநாதம் என்று எடுத்துக்கொண்டு இதை நாதம் பிந்து என்று பிரிக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் விளங்கிக் கொண்டால் சரி.
மகேஸ்வரன் சுத்த பிரபஞ்சங்களை தோற்றுவித்து தொழில் செய்பவர்.
அதாவது சுத்த பிரபஞ்சம் என்றால் சுத்தமாயா தத்துவத்திலே தோன்றுகிற பிரபஞ்சங்களை தோற்றுவித்து தொழில் செய்கிறவருக்கு மகேஸ்வரன் என்று பெயர். ஈஸ்வரன் என்றும் அதை சுருக்கியும் சொல்வார்கள்.
உருத்ரன் மால் அயன் அசுத்த மாயையில் தொழில் செய்பவர்.
இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் தத்துவமாக படிக்கிற பொழுது சுத்த வித்தை என்று ஒரு தத்துவம் படித்தோம். உங்களுக்கு தெரியும், நாதம் விந்து சதாசிவம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையிலே தான் இந்த மூவரும் வருகிறார்கள். யார் என்றால் மால்
அயன்
என்கின்ற மூவரும் இந்த மூன்றிலேயும் நின்று என்ன செய்கிறார்களாம், சுத்த பிரபஞ்சங்களை
அசுத்தமாயில் தொழில் செய்வான்.
அசுத்தமாயில் தொழில், அசுத்தமாய் என்கின்ற பொழுது ரெண்டு அசுத்தமாயையும் வரும். அதாவது அசுத்தாசுத்தமாயையும் அசுத்தமாயையும். வித்யா தத்துவங்கள் தோன்றுவதற்கும் ஆத்ம தத்துவங்கள் தோன்றுவதற்கும் அதற்கான தொழில்களை செய்கிறவர்கள் தான் இந்த மூவர் என்று வகுத்துக் கொள்கிறார்கள்.
இது வரைக்கும் படிச்சுங்க. மேல பரமசிவன் மேலே சொல்லிய தொழில்களை செய்யும் போது முறையே இவ்வொன்பது பெயர்களையும் பெறுவது என்பர் ஒரு சாரார். இவ்வொன்பதும்
வாசிங்க, நான் திருப்பி வாசிப்போம்.
இவ்வொன்பதும் அணுக்கள் என்றும் இவற்றை அதிப்பித்து நின்று பரமசிவன் தொழில் செய்வர் என்றும் வேறொரு சாரார் கூறுபர். மகேசன் இருவாயாக உள்ள மூர்த்திகளே சிவபேதம் என்றும் மகேசன் விஞ்ஞானாகலருள் முத்தி பெற்று அதிகார மலவாசனை மாத்திரமுடைய அனந்தேசனை அதித்தித்து சுத்தாசுத்த மாயை தொழிலையும் பிரளயாகலருள் முத்தி பெற்று தூர மலவாசனை மாத்திரமுடைய உருத்ரனை அதித்தித்து அசுத்த மாயை தொழிலையும் செய்வரென்றும் உருத்ரன் அயனையும் மாலையும் காலாக்னி ருத்ரனையும் கொண்டு அசுத்த மாயை தொழிலை செய்வரென்றும் அயனும் மாலும் சகலரு புண்ணிய மிகுதியால் அதிகாரம் பெற்றவர் என்றும் கூறுவர் மற்றொரு சாரார்.
படித்தது தமிழ்தான், ஆனால் அந்த விஷயத்தை நாம் விளங்க வேண்டிய தேவை இருக்கிறது. மொழி தெரிந்தால் போல ஒரு விஷயத்தை முற்றாக தெரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் இப்படியான இடங்கள் படிக்கிற பொழுதுதான் உணர்கிறோம். நாங்கள் மீண்டும் ஒரு தரம் அந்த பந்தியை ஒவ்வொரு வரியாக படித்து விளங்க முற்படுவோம்.
பரமசிவன் மேலே சொல்லிய தொழில்களை செய்யும் போது முறையே இவ்வொன்பது பெயர்களையும் பெறுவர் என்பர் ஒரு சாரார்.
அதாவது இந்த சிவபேதங்கள் பற்றி சொல்கிற பொழுது பல பேர் பலவிதமான கருத்து கொள்கிறார்கள். இதுதான் செய்தி. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன், தத்துவம் என்பது அவரவர் ஆன்ம நிலைக்கேற்ப பெறுகிற தரிசனங்கள் தான். அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தரிசனம் போல இன்னொருவருடைய தரிசனம் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அதே நேரத்திலே முற்றும் மாறுபட்டும் இருக்க போவதில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தத்துவ தரிசனம் என்பது ஆன்ம பக்குவத்துக்கேற்ப நிகழ்வது. அதனாலே தத்துவ விஷயங்களை ஒரே தத்துவத்துக்கு தத்துவத்திலே மாறுபாடு வருவதற்கும் காரணம் அதுதான். இப்போ வேதாந்தம் சித்தாந்தம் என்று பிரிவுபடுவதற்கும் அதிலே யாரும் பொய்யர்கள் அல்ல. அதையும் நன்றாக தெரிந்து கொள். நாம் சித்தாந்தம் படிக்கிறோம் என்பதற்காண்டி வேதாந்தியை பொய் என்று சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது அவருடைய தத்துவ தரிசனம் என்றுதான் நான் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பிற்காலத்திலே இந்த தத்துவ விஷயங்கள் தர்க்கமாக மாறிய பிறகு, எப்பவுமே தர்க்கமாக மாறிவிட்டால் ஒருவன் மற்றவனை மடக்குவதிலேயே வெற்றி காண்பதிலேயே ஒரு முனைப்பு வந்துவிடும். அதனாலே ஒன்றை ஒன்று விமர்சிக்கிறதும் ஒன்றை ஒன்று உதாசீனம் செய்வதுமான பல நிலைகள் தோன்றியிருக்கின்றன. நாம் அந்த நிலையை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடைய ஆத்ம தரிசனத்துக்கு ஏற்ப தத்துவ தரிசனங்கள் நிகழ்கின்றன. இது வேறுபட்ட தத்துவங்களுக்கு இடையிலேதான் நிகழும் என்றில்லை. குறித்த ஒரு தத்துவத்துக்குள்ளேயே இருக்கிறவர்கள் கூட மாறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பந்தி எங்களுக்கு காட்டுகிறது. இறைவனுடைய பேதங்களை, அதாவது இப்போ 9 பேதங்கள் படித்தோம். சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், விஷ்ணு, மால், பிரம்மன், ருத்திரன் என்ற 9 பேதங்கள் படித்திருக்கிறோம். இந்த 9 வேதங்கள்லையும் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் இப்ப கடைசியாக நாம் படித்தது அதுதான். இந்த 9 இறைவனுடைய நவவேதம் என்று சொல்லுகிறார்கள். இந்த நவவேதத்தை எப்படி விளங்கிக் கொள்வது என்பது பற்றி ஆளுக்கு ஒரு விதமாக வியாக்கியானங்கள் செய்திருக்கிறார்களாம். சித்தாந்திகளே வியாக்கியானம் செய்திருக்கிறார்களாம். அதைத்தான் இந்த பந்தியிலே சொல்லுகிறார். அதிலே முதல் பகுதி இப்போ முதல் வரியிலே வருகிறது. அதை திருப்பி படியுங்கள்.
பரமசிவன் மேலே சொல்லிய தொழில்களை செய்யும் போது முறையே இவ்வொன்பது பெயர்களையும் பெறுவர் என்பர் ஒரு சாரார்.
அதாவது தொழில் செய்கிறவர் பரமசிவன் மட்டும்தான். பரமசிவன் என்பர் யார் என்று உங்களுக்கு தெரிய சொல்லிவிட்டேன். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கிற இறைபொருள், அதைத்தான் பரம் என்றது மேலான என்று நான் முதலில் சொன்னேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற இறைப்பொருள் தான் இவை எல்லாவற்றையும் செய்விக்கிறது. ஒவ்வொன்றை செய்விக்கிற பொழுது அதை ஒவ்வொரு இடத்திலே அதே பரமசிவத்துக்குத்தான் இந்த 9 விதமான பெயர்கள் சொல்லப்படுது. பரமசிவன் தான் சிவம் என்றும் சொல்லப்படுகிறது, சக்தி என்றும் சொல்லப்படுகிறது, நாதம் என்றும் சொல்லப்படுகிறது, விந்து என்றும் சொல்லப்படுகிறது. மொத்தமாக இந்த 9 பரசிவத்துக்கு இருக்கக்கூடியதான வேறு பெயர். அது வெவ்வேறு தொழில் செய்கிற பொழுது வெவ்வேறு பெயர் அமைகிறது. மற்றும்படிக்கு தொழில் செய்வது பரசிவம்தான் என்பது ஒரு சாரார் கருத்து. நவவேதம் என்று படித்து விட்டோம். 9 பேதங்கள் இருக்கின்றன. 9 பேதத்திலும் 9 தொழில் செய்கிறான் இறைவன். அப்படியானால் 9 பேதத்திலும் 9 தொழில் செய்கிற இறைவர்கள் வேறு வேறா என்றால் இல்லை. பரசிவம் என்ற ஒன்றேதான் எல்லா தொழிலையும் செய்கிறது. ஒவ்வொரு தொழில் செய்கிற பொழுது அதற்கு இந்த பெயர்கள் அமைந்து போகிறது என்பது ஒரு சாரார் கருத்து. எந்த சாரார் கருத்து? சித்தாந்திகளிலேயே ஒரு சாராருடைய கருத்து அப்படியாக இருக்கிறது. நீங்கள் அதிலிருந்து ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கேள்வி கேட்கிற பொழுது சில கேள்விகளை நான் வரையறுத்து பதில் சொல்லாமல் விடுவதற்கு காரணம், வேறு வேறு அபிப்பிராயங்கள் இருக்கிற செய்திகளிலே நாம் அதை கேட்டுக்கொள்ளலாமே தவிர முடிவு செய்கிற நிலைக்கு இன்னும் நாங்கள் வரவில்லை. கேட்டுக்கொள்ள இப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் நான் சில விஷயங்களை வரையறுக்காமல் பதில் சொல்லிவிட்டு போவேன். தெரியாமல் பதில் சொல்லக்கூடாது என்பதற்கு என்றால் நாங்கள் இப்போ ஒரு பதிலை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு மேலே படித்து கொண்டு போக பிழையாக வந்தால் நாணப்பட வேண்டி வரும். இப்படி பிழையாக சொல்லிவிட்டேனே என்று நாணப்பட வேண்டி வரும். ஆகவே தெளிவில்லாத விஷயங்களை அந்தந்த இடத்திலே அப்படி அப்படி பார்த்து விட்டு நகருவோம். எங்கோ ஒரு இடத்திலே அது தெளிவாகும் என்பதை நாம் தெளிவாகி கொள்ள வேண்டும். தத்துவ கல்வி எல்லாம் ஆழக்கல்விகள் எதுவுமே அப்படித்தான் படிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆழமாக படிக்கிற படிப்பு எந்த படிப்புமே அந்தந்த இடத்திலே வைத்து எல்லாவற்றையும் தெளிவாக்கிவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போவது என்பது சாத்தியம் இல்லை. ஒரு இடத்திலே ஒன்றை விளங்குவது அடுத்த இடத்துக்கு போகிற பொழுது இந்த இடம் இன்னும் தெளிவாக விளங்கும் என்கின்ற அந்த கற்கும் முறையை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இங்கே 9 பரமசிவன் தான் 9 தொழிலையும் செய்கிறான். 9 தொழிலையும் செய்கிற பொழுது அவனுக்கு இந்த பெயர் வருகிறது என்பது ஒரு சாரார் கருத்து. அவர்களும் பெரிய சித்தாந்திகள் தான். அவர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்கிறார் சைவப்பெரியார். அதை விட வேற கருத்து இருக்கிறதை சொல்ல போகிறார்.
இவ்வொன்பதும் அணுக்கள் என்றும் இவற்றை அதிட்டு நின்று பரமசிவன் தொழில் செய்வது என்றும் வேறொரு சாரார் கூறுபர்.
இதிலே எனக்கு ஒரு மயக்கம் இருக்கிறது. இந்த அணுக்கள் என்று அவர் எதை சொல்கிறார் என்று எனக்கு 100 விதமாக புரியவில்லை. இதற்கு முந்தின கல்வியின்படி நான் நினைக்கிறேன் நாங்கள் ஆன்மாக்களை அணுக்கள் என்று சொல்லுகிற ஒரு முறை இருக்கிறது. ஏன்னா அதனுடைய விரிந்த தன்மை சுருங்கி நிற்கிறதாலே ஆன்மாக்களுக்கு அணுக்கள் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே இந்த சாரார் அதுதான் சரியான பதிலாக இருக்குமாக இருந்தால் இந்த சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், செயற்படுகிறவன் பரமசிவன் ஒருவன் தான். அவன் என்ன செய்வான் என்றால் தகுதி பெற்ற ஆன்மாக்களை அதிட்டித்து அவற்றை கொண்டு வித்து இந்த வேலைகளை செய்விப்பான். ஆகவே இந்த 9 பேதங்களிலே பரமசிவன் தவிர மற்றைய பேதங்கள் எல்லாம் ஆன்மாக்களில் வளர்ச்சி பெற்ற ஆன்மாக்களுக்குள்ளே இறைவனுடைய சக்தி புகுந்து அதிட்டித்து இந்தந்த காரியங்களை செய்ய வைக்கிறது என்பது ஒரு சாராருடைய கருத்து. முதல் கருத்து என்ன? பரமசிவனே செய்கிறான், தொழில் பேதங்களுக்கு ஏற்ப பெயர்கள் மாறுகிறது என்பது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்னவென்றால், ஆன்மாக்களினுடைய தரமுயர்ந்த ஆன்மாக்களை அதிர்ட்டித்து, அதிர்ட்டித்து என்றால் அந்த சொல் பிரயோகம் நாங்கள் பாவித்து பாவித்து இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரியும். அவனுடைய இப்போ நாங்கள் சொல்கிறோம், இப்போ சில பேருக்கு பேய் பிடித்து விட்டது என்கிறோம், பேய் போல ஆடுகிறார்கள், அதை நாம் கண்ணாலே பார்க்குறோம். அப்படி பேய் பிடித்து விட்டது என்றால் அந்த பேய் அந்த அந்த குறித்த ஆன்மாவை தன்னுடையதாக ஆக்கி அதிர்ட்டிக்கிறது. ஆகவேதான் அவன் பேய் போலவே இயங்குகிறான். அவனுடைய இயல்புகளை முற்றா ஒதுக்கி வைத்து விட்டு அது தன் சக்தியை புகுத்தி செயல்படுகிறதைத்தான் அதிர்ட்டித்துதல் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பாருங்கள், கடவுளுக்கு உவமை சொல்ல பேயை கொண்டு வர வேண்டி இருக்கிறது விளக்கத்துக்காக. அப்போ கடவுள் என்கின்றவனும் என்ன செய்கிறான் என்றால், பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அதிர்ட்டித்து தானே அதற்குள்ளே நின்று இந்த 9 வகையான தொழில்களையும் செய்கிறான் என்பது இரண்டாவது சாராருடைய கருத்தாக இருக்கிறது.
இந்த இடத்துல மேற்கோளாக முன்ன பத்தில சொன்ன அதே படைப்பாதி தொழிலும் பக்தர் கருளும் பாவனையும் ஒரு மேற்கோள் சொன்னாருங்க, சுபக்கம் 1:54 செய்யும், அதை இங்கேயும் மேற்கோளா
சரி அதேதான், படைப்பாதி தொழிலும் பக்தர்க்கு
அருளும் பாவனையும்
பாவனையும் அதே மேற்கோளா காட்டியிருக்கிறார்.
அது இந்த இடத்துல இவ்வொன்பதும் அணுக்கள் என்றும் அந்த இதுக்கு வந்து மேற்கோளா அதை காமிச்சிருக்காரு.
சரி,
இவ்வொன்பதும் அணுக்கள் என்றும் இவற்றை அதிர்த்தித்து நின்று பரமசிவன் தொழில் செய்வது என்றும் வேறொரு சாரார் கூறுவர். மகேசன் இருவாயாக உள்ள மூர்த்திகளே சிவபேதம் என்றும், மகேசன் விஞ்ஞான கடருள் முக்தி பெற்று அதிகார மலவாசனை மாத்திரமுடைய அனந்தேசனை அதிர்ட்டித்து சுத்தாசுத்தமாயை தொழிலையும், பிரளயா கடருள் முக்தி பெற்று தூல மலவாசனை மாத்திரமுடைய ருத்ரனை அதிர்ட்டித்து அசுத்தமாயை தொழிலையும் செய்வர் என்றும், ருத்ரன் அயனையும் மாலையும் காலாக்னி ருத்ரனையும் கொண்டு அசுத்தமாயை தொழிலை செய்வர் என்றும், அயனும் மாலும் சகலருட் புண்ணிய மிகுதியால் அதிகாரம் பெற்றவர் என்றும் கூறுவர் மற்றொரு சாரார்.
இதை விளங்க வேணும். அதாவது வாசித்து விளங்குவதென்று ஒன்று இருக்கிறது, விளங்கிவிட்டு வாசிப்பதென்று இன்னொன்று இருக்கிறது. நாங்கள் இப்போ வாசித்து விட்டோம், இனி விளங்குவோம். திருப்பி வாசிக்கிற பொழுது இந்த வசனங்கள் எல்லாம் தெளிவாகும்.